வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சிறார் விருதுகளை 17 குழந்தைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் வேளாண் துறையில் கூடுதல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 750,000 புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல மலையாள எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான M.T. வாசுதேவநாயர் நேற்று காலமானார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கப்பதக்கம் உட்பட மொத்தம் 33 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு பிரிவுகளில் சாதனை படைத்ததற்காக பிரதமரின் தேசிய சிறார் விருதுகளை 17 குழந்தைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். 14 மாநிலங்களைச் சேர்ந்த இந்த குழந்தைகள் கலை மற்றும் கலாச்சாரம், வீரம், புதுமை கண்டுபிடிப்புகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவை, விளையாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய 7 பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்டதற்காக கௌரவிக்கப்பட உள்ளனர். விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் பதக்கத்தையும் சான்றிதழையும் குடியரசுத் தலைவர் வழங்க உள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் வேளாண் துறையில் கூடுதல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் மேடக் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளும் ராணுவ வீரர்களும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் வகையில் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது நமது முக்கிய கடமை என்று கூறினார். விவசாயிகளின் நலனுக்கான முறையை உருவாக்குமாறு அரசையும் ஆராய்ச்சி நிறுவனங்களையும் விஞ்ஞானிகளையும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிக்கும் விவசாயிகள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் திரு ஜெக்தீப் தங்கர் உரையாடினார். குழந்தைகளை கௌரவிக்கும் வகையிலான வீரமிக்க சிறார் தின நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தையும் நலவாழ்வையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சுபோஷித் கிராம பஞ்சாயத்து என்ற இயக்கத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் தேசிய சிறார் விருதுகள் பெற்றவர்கள் உள்ளிட்ட சுமார் 1,500 குழந்தைகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். இந்நாளையொட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மை கவ், மை பாரத் இணையதளங்கள் மூலம் வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெறவுள்ளன. பள்ளிகள், குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் கதை கூறுதல், எழுதுதல் போன்ற போட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 750,000 புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 13,41,000 பேர் இதில் உறுப்பினர்களாக உள்ளனர். தேசப்பிதா மகாத்மா காந்தி 1924 ஆண்டு பெலகாவியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்ததன் 100 ஆண்டு விழாவை அக்கட்சி இன்று கொண்டாடவுள்ளது. பெலகாவியில் இன்று முதல் 2 நாட்கள் காங்கிரஸ் மாநாடு, மகாத்மா காந்தி சிலை திறப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி மகாத்மா காந்தியின் சிந்தனைகளையும் போதனைகளையும் ஆண்டு முழுவதும் பரப்பப்படும் வகையில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3rd முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1,00,000 இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 1,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளில் இன்று கடும் குளிர் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, தில்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா, அசாம், மேகாலயா, ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இரவு மற்றும் காலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, சத்தீஸ்கர், குஜராத் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பிரபல மலையாள எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான M.T. வாசுதேவநாயர் நேற்று காலமானார். அவருக்கு வயது 91. உடல்நலக் குறைவு காரணமாக கோழிக்கோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். மலையாள மொழி இலக்கிய படைப்பிலும் திரைப்படத் துறையிலும் அவர் சிறந்து விளங்கினார். சிறந்த கதாசிரியராகவும் அவர் திகழ்ந்தார். அவரது படைப்புகள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளன. 2005 ஞானபீட விருது பெற்ற அவர் பத்மபூஷன், கேரள ஜோதி, கேரள சாகித்ய அகாடமி உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை வென்றுள்ளார். மலையாள திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் எம் டி வாசுதேவநாயர் பெற்றுள்ளார். 2030 மலேரியாவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற இலக்கை நிறைவேற்றுவதில் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மலேரியா நோய் ஒழிப்பில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் ஆண்டுதோறும் 7.5 கோடி பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டு 8 லட்சம் பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டில் மலேரியாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 லட்சமாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 83 குறைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் நாட்டில் 122 மாவட்டங்களில் மலேரியாவால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் மலேரியா இல்லாத சூழல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் 18.89 மில்லியன் சர்வதேச சுற்றுலாப் பயணிகள் இந்தியா வந்துள்ளதாக மத்திய சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி வருவாய் 231,927 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அது கூறியுள்ளது. அத்துடன் 2,509 மில்லியன் உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகள் மூலமும் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23 மாநிலங்களில் தனித்துவமிக்க சுற்றுலா மையங்களை உலகளாவிய சுற்றுலா மையங்களாக மேம்படுத்தும் நோக்கில் 3,295 கோடி ரூபாய் நிதி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் சுற்றுலா அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 15வது நிதிக்குழு பரிந்துரையின்படி ராஜஸ்தான் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பிற்கு 614 கோடி ரூபாயையும் ஒடிசா கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பிற்கு 455 கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது. ராஜஸ்தானுக்கு இந்த தொகை 10,105 தகுதி வாய்ந்த கிராம ஊராட்சிகள், 315 தகுதி வாய்ந்த வட்டார ஊராட்சிகள், 20 மாவட்ட ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும். ஒடிசாவில் 6,794 கிராம பஞ்சாயத்துகள், 314 வட்டார பஞ்சாயத்துகள், 30 மாவட்ட ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும். பீகார் மாநிலம் முசாஃபர் நகரில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட்டுகளை வைத்திருந்த 2 வருவாய் புலனாய்வுத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டது. மியான்மரிலிருந்து இது கடத்தி வரப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மூங்கில் கட்டுகள் சுற்றி பெட்டகத்தில் வைத்து அருணாச்சல பிரதேச எல்லை வழியாக இந்த சிகரெட்டுகள் கடத்தி வரப்பட்டதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர். மகளிர் பாதுகாப்பில் ஆளும் திமுக அரசு அக்கறை கொண்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் திரு கோபி செழியன் குறிப்பிட்டார். இதற்கிடையே இச்சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த வழக்கில் கைதாகியுள்ள நபர் ஏற்கனவே இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கப்பதக்கம் உட்பட மொத்தம் 33 பதக்கங்களை வென்றது. தோஹாவில் நடைபெற்ற இப்போட்டியில் நேற்று மகளிர் 87 கிலோ எடைப்பிரிவில் மார்ச்சினா தேவி மொத்தம் 225 கிலோ எடை தூக்கி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. மெல்போர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பந்துவீச்சாளர் பிரிவில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா 904 புள்ளிகள் பெற்றுள்ளார். இதன் மூலம் இந்திய பந்துவீச்சாளர்களில் அதிக புள்ளிகளை பெற்றிருந்த அஸ்வினின் சாதனையை சமன் செய்துள்ளார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. விசாகப்பட்டினத்தில் இப்போட்டி நடைபெறுகிறது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் எலிமினேட்டர் சுற்று ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதில் உத்தரப்பிரதேசம் ஜெய்ப்பூரையும் பாட்னா மும்பையையும் எதிர்கொள்கின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ராஜஸ்தானின் மகேஸ்வரி சௌஹான் அனந்த்ஜித் சிங் இணை பட்டம் வென்றுள்ளது. இந்த இணை உத்தரப்பிரதேச இணையை 44-43 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த இணை 3 இடத்தை பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சிறார் விருதுகளை 17 குழந்தைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் வேளாண் துறையில் கூடுதல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 750,000 புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல மலையாள எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான எம் டி வாசுதேவநாயர் நேற்று காலமானார். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கப்பதக்கம் உட்பட மொத்தம் 33 பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.